ओम ज्ञानति मृगांधस्य ज्ञानांजन चलागया सत्सरो मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं साविदं मेन भूतले स्वयं रूप गदामय्यं ददातीं स वदान्तिकं वान्देकं श्रीगुरु श्रीयुधपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपां सागरजातं सगगनरघुनाथां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगनललिता श्रीविशाखां च नमः। ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनिधि नामिने नमाचार्यपादानितागिरुपदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे नमः। ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सरस्वतीदेवे गुरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। पांच कल्पतरु यस्य कृपा सिन्धुपेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। இன்றைக்கி நம்ம எல்லோரும் இந்த ரொம்ப மங்களகரமான நாளில் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கி வந்து உற்பத்த ஏகாதசின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் சில நரகரி சர்க்கார தாக்குறருடைய மறைவு தினம். நரகரி சர்க்கார தாக்குறரை பற்றி சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்க இருக்கிறோம். இப்போது நரகரி சர்க்கார தாக்குறர் சைத்தன்ய மாபுரி சகாக்களையே ரொம்ப முக்கியமானவராக கருதப்படுறார். பக்தி வினோத் தாக்குறர் தன்னுடைய கௌரார்த்தி பாடல்களில் நரகரி சர்க்கார தாக்குறரை பற்றி மேற்கோள் காமிச்சிருக்கார். கிபனரா ஹரி ஆதி கௌரி சமர துலாயா. இப்போ நரகரி சர்க்கார தாக்குறர் எப்பவுமே சைத்தன்யமாபுரி சாமர வீசின்றிருப்பார். சஞ்சயா முகுந்தா வாசுகோஸ் சஞ்சய பண்டிதர் முகுந்த பண்டிதர் வாசுதேவ் கோஸ் இவங்களுடைய சங்கத்திலிருந்துட்டு அவர் எப்பவுமே சைத்தன்யமாபுரி செயல் ஈடுபடுவார் அப்படிங்கிறத பக்தினோ தாக்குறர் நம்ம முந்தைய ஆச்சாரியரான பக்தினோ தாக்குறர் அவருடைய பாடலில் மேற்கோள் காமிச்சிருக்கார். ஸோ நரகரி சர்க்கார தாக்குறர் மேற்கு வங்காளத்தில் ஸ்ரீகாந்தான்னு ஒரு இடம். இந்த ஸ்ரீகாந்தாங்கிற கிராமம் பர்தவான் டிஸ்ட்ரிக்ட் பர்தவான் மாவட்டத்தில் இருக்கு. அந்த பர்தவான் மாவட்டம் கட்வா சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கொண்ட கட்வாலேருந்து 4 மைலுக்கு முன்பே தோன்றும் பர்தவான். அந்த பர்தவானில் அந்த பர்தவான் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1 மைல் தூரத்தில் இவருடைய தோன்றிய இடம் இன்னும் இருக்கு. அப்படி நரகரி சர்க்கார் தாக்கூர் ஸ்ரீகாந்தால ஒரு வைசிய மருத்துவ குடும்பத்தில் ஒரு வைத்திய குடும்பத்தில் தோன்றினார். அவருடைய அப்பா பேர் நாராயண் தாஸ், அம்மா பேர் ஸ்ரீ கோய். இவங்க வந்து முராரி சேனான்ற பக்தருடைய மகள் ஸ்ரீ கோயின்றவங்க. ஸோ இந்த நாராயண தாசரும் ஸ்ரீ கோயும் இவங்க ரெண்டு பேருமே பகவானுடைய தூய்மையான பக்தர்களாக இருந்தாங்க, நல்ல தம்பதிகளாக இருந்தாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகள் முகுந்தா மாதவா நரகரி. முகுந்த சர்க்கார் மாதவா சர்க்கார் நரகரி சர்க்கார் தாக்கூர் இவங்க 3 பேர். இதில் முகுந்தா ரொம்ப விசேஷமானவர். இந்த 3 சகோதரி முகுந்தா தான் மூத்தவர். முகுந்தா அவருடைய வைபவங்களை வந்து நம்ம பின்னாடி அவருடைய விசேஷமான தினங்களை படிக்கலாம். முகுந்தா அவர் குறிப்பாக அவர் சின்ன ஒரு குறிப்பு மட்டும் அவரை தெரிஞ்சிடலாம். முகுந்தா அவர் ஒரு வைத்திய குடும்பத்தில் பிறந்தனால அவர் முகலாய மன்னருக்கு வைத்தியராக இருந்தார். அவர் வந்து கிருஷ்ணர் மேலே தூய்மையான பிரேமம் உள்ளவர். அவர் ஒரு சமயம் அந்த நவாபுக்கு வைத்தியம் செய்யறதுக்காக அவருடைய அரண்மனைக்கு போகும்போது அவருடைய சேவகர்கள் அந்த நவாபுக்கு இந்த மயில் சாமரம் மயில் பீலியை வீசின்னு இருப்பாங்க. அந்த மயில் பீலியை பார்த்த உடனே முகுந்தா தன்னை அறியாமல் அவர் வந்து கிருஷ்ணர் மேல உள்ள தூய்மையான பிரேமம் வருது வெளிப்படும். அந்த மயில் பீலியை பார்த்த உடனே கிருஷ்ணர் மேல இயல்பான உள்ள பிரேமத்தை அவர் வெளிப்படுத்தி அங்கேயே மூர்ச்சி அடைந்து ஹரே கிருஷ்ணாமந்திரத்தை சொல்லி மூர்ச்சி அடைஞ்சார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி புனித நாமத்தை பாடிண்டு அவர் தன் அப்படி மூர்ச்சி அடைஞ்சிடறார். அவர் பிரேமத்தில் மயங்கி போடுறார். அப்போது அந்த நவாபுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ புரிஞ்சினார் ஒரு சாதாரணமாக வைத்தியராக இருக்க முடியாது, இவர் ஒரு பரம பாகவதங்கிறத அந்த நவாபு புரிஞ்சின்றார். அப்பேற்பட்ட முகுந்தருடைய சகோதரர் தான் நரகரி சர்க்கார் தாக்குரர். அந்த முகுந்தருடைய புதல்வன் அவருடைய குமாரன் ரகுநந்தன் தாக்கூர் அவரும் ஸ்ரீகாந்தால் ரொம்ப விசேஷமான பக்தர்கள். குறிப்பாக ஸ்ரீகாந்தா பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சைத்தன்ய சரிதாபிரதம் ஆதிலீலை 10வது அத்தியாயம் 78-79 ஸ்லோகங்களில் ஸ்ரீகாந்தாவை பற்றி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீகாந்தா அப்படிங்கிற கிராமம் என்ன கிருஷ்ணா சுவராஜ் கோசாமி என்ன மேற்கோள் காமிக்கிறார்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய பிரேம கிளைகள்ல சைத்திர மகாபிரபு பிரேமத்தை எல்லாரும் கொடுத்தார். அவருடைய கிளைகள் பல கிளைகளா விரிவங்க நித்தியானந்த பிரபு ஒரு கிளை, அத்வைதர் ஒரு கிளை, இப்படி குலிங்கா கிராமத்தில் உள்ள பக்தர்கள் ஒரு கிளை, இந்த மாதிரி ஒரு ஒரு கிளையா இருப்பாங்க. அதுல ஒரு கிளை வந்து இந்த ஸ்ரீகாந்தாங்கிற கிராமம். இந்த ஸ்ரீகாந்தா வாசி குடிங்கல ஸ்ரீகாந்தா வாசின்னு சொல்லுவாங்க. அதுல முகுந்தர், ரகுநந்தன் இவங்கெல்லாம் வந்து 39வது கிளைகளா சொல்லப்படுறாங்க. நரகரி சர்க்கார தாக்குரர் 40வது கிளையா சொல்லப்படுறார். சிரஞ்சீவா அப்படிங்கிறவர் 41வது கிளையாகவும், சுலோச்சன தாக்குரர்ங்கிறவர் 42வது கிளையாகவும் சொல்லப்படுறார். இந்த மாதிரி பெரிய பெரிய கிளைகள் கொண்டது இந்த ஸ்ரீகாந்தாங்கிற கிராமம். அவங்க வந்து சைத்தன்மாவுடைய காரணமற்ற கருணையை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகவே சைத்தன்மா அப்படினால இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அப்படி தன்னுடைய சகாக்களை எந்த ஒரு குடும்பத்திலையும் தோன்ற வச்சு கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்க முடியுங்கிறத ஒரு சாதாரண வைத்திய குடும்பத்தில் தோன்றிய முகுந்த சக்கரவர்த்தி முகுந்ததாசரும் நரகரி சர்க்கார தாக்குரரும் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தாங்க. அவங்க வந்து கிருஷ்ணருடைய தூய்மையான பிரேமத்தை, அந்த பழங்களையும், அந்த மலை அந்த மரத்தில் உள்ள கனிகளையும் பழங்களையும், பிரேமங்கிற பழத்தை வந்து எல்லாருக்கும், அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, அவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே அந்த பிரேமத்தை கொடுத்தாங்கன்னு சைத்தன்ய சரிதாமிரத்தில் கிருஷ்ணதாஸ் கௌராத் கோசாமி அவங்கள புகழ்ந்து சொல்றார். அதே போல ஜெகநாதாச பாபாஜி மகாராஜ் அவர் ஒரு இடத்துல என்ன மேற்கோள் காமிக்கிறாருன்னா, நவதீபம் கோலோகம்னு சொல்லப்படுது, விருந்தாவனம் கோகுலம்னு சொல்லப்படுது, ஸ்ரீகாந்தம் வைகுந்தம்னு சொல்லப்படுது. அப்போ ஸ்ரீகாந்தம் வந்து வைகுண்டத்திலிருந்து வேறானது இல்லை அப்படின்னு ஜெகநாதாச பாபாஜி மகாராஜ் மேற்கோள் காமிக்கிறார். எப்படி இந்த ஸ்ரீகாந்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம். அந்த ஸ்ரீகாந்தத்தில் ஸ்ரீகாந்த கிராமத்தில் இவங்க நாராயணதாசுக்கும் ஸ்ரீ கோயின்றவங்களுக்கும் நரகரி சர்க்கார் தாக்குற குழந்தையாக தோன்றினார். அவர் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்கு முன்பாகவே இயல்பாகவே கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்புள்ளவராக இருந்தார். அவர் எண்ணற்ற பாடல்களை, கவிதைகளையும் பாடல்களையும் ஏற்றிருக்கார். ராதா கோவிந்த் ராதா கிருஷ்ணரை குறித்து எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கார். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றதுக்கு முன்னாடியே நரகரி சர்க்கார் தாக்குற அவர் கிருஷ்ண பிரேமத்தை இயல்பாகவே வெளிப்படுத்தியிருக்கார். அதுவும் அந்த புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பாக என்ன சொல்லப்பட்டனா, சைத்தன்ய மாப்பிள்ள எல்லா லீலைகளையும் ஒரு பங்கு கொண்டிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய மாப்பிள்ள நவதீப லீலை, அவருடைய பூரி லீலை, அவருடைய எல்லா லீலையிலும் நரகரி சர்க்கார் தாக்குரர் பங்கு கொண்டிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. லோச்சனதாஸ் தாக்குரர் சைத்தன்ய மாப்பிள்ள அந்த சகாக்களில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆச்சாரியார். லோச்சன்தாஸ் தாக்குரர் சில நரகரி சர்க்கார் தாக்குரிய சிஷ்யர் ஆவார். இவர் தான் நரகரி சர்க்கார் தாக்குர் தான் லோச்சன்தாஸ் தாக்குரிய ஆன்மீக குருவா இருக்கார். லோச்சன்தாஸ் தாக்குரர் சைத்தன்ய மாப்பிள்ள லீலைகளை சைத்தன்ய மங்கலம்னு ஒரு புத்தகம் கொடுத்திருக்கார். அந்த சாஸ்திரம் சைத்தன்ய மங்கலம்ங்கிற கிரந்தம் மூலமா சைத்தன்ய மாப்பிள்ள லீலைகளை வந்து லோச்சன்தாஸ் தாக்குரர் வர்ணிச்சு சொல்லியிருக்கார். அதுல லோச்சன்தாஸ் தாக்குரர் தன்னுடைய ஆன்மீக குருவான நரகரி சர்க்கார் தாக்குரர் ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கார். என்னுடைய ஆன்மீக குருவான தாக்குரர் சில நரகரி தாக்குரர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் ஒரு வைத்திய குலத்தில் தோன்றினாலும் எப்பவுமே அவர் வந்து கிருஷ்ண பிரேமத்தில் மூழ்கியிருந்தார். அவருடைய உடல் எப்பவுமே கிருஷ்ணருடைய கிருஷ்ண உணர்விலே இருந்தது. கிருஷ்ணரிலே கிருஷ்ண உணர்விலே லயத்து இருந்தார். அவர் யாரெல்லாம் யார் கூட எல்லாம் பேசுகிறாங்களோ, அவருடைய சிஷ்யர்களாகட்டும் அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, அவர்கிட்ட எல்லாமே வந்து அவர் கிருஷ்ணருடைய பிரேமத்தை தவிர வேறு எதுவுமே அவங்ககிட்டலாம் பேச மாட்டார். இப்படி எப்பவுமே அவர் கிருஷ்ண உணர்வில் இருந்தார். அவர் அவருடைய முந்தைய விருந்தாவன லீலையில மதுமதிங்கிற ஒரு சகி, அதாவது ராதராணிய சகிகளில் ஒரு சகி வந்து மதுமதி. அந்த மதுமதிங்கிற சகி தான் நரகரி சர்க்கார் தாக்குரா தோன்றியிருக்காருன்னு லோச்சன்தாஸ் தாக்கரும் உறுதி பண்றார். அவர் இந்த அந்த மதுமதிங்கிற சகி தான், ராதாராணிய சகி தான் நரத்தம் தாஸ் நரகரி சர்க்கார் தாக்குரரா கலியுகத்தில் தோன்றி சைத்தன்ய லீலையில பங்கு பெற்றுருக்காருன்னு அவரும் சொல்றார். அதே போல கௌர கணோ தேச தீபிகாங்கிற புஸ்தகம் கவிகர்ண பூர்ணரால் இயற்றப்பட்டது. அதுல 177வது ஸ்லோகத்துல புரமது மாதி பிராண சகி விருந்தாவனி ஆதுனா நரஹரியாக்கிய சர்க்கார பிரபு பிரிய. கௌரகணோத தேச தீபிகா சாஸ்திரத்துல கவிகர்ண பூர்ணர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமதி ராதாராணியோட மிக நெருங்கிய சக்கியும் ரஜகோபியுமான மதுமதி தேவி அவங்க தான் வந்து நரகரி சர்க்கார் தாக்குரோட சைத்தன்ய மாப்பிள்ள லீலையில தோன்றிருக்காருன்னு சைத்தன்ய மங்கலத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, கௌரகண தேச தீபிகாவிலும் சொல்லப்பட்டிருக்கு. இவரோட இன்னொரு விசேஷம் என்னன்னா, குறிப்பா சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தட ரூபத்துல வந்தார். அப்ப யாருமே வந்து அவரை புகழ்ந்து பாடுறதை அனுமதிக்க மாட்டார். சைத்தன்ய மகாபிரபுடைய வந்து யாராவது அவரை வந்து கிருஷ்ணருடைய அவதாரம்னோ இல்ல அவர் தான் கிருஷ்ணர்னோ சொன்னா அவர் தன் ரெண்டு காதலில் பத்துட்டு விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லி அங்கிருந்து நகர்ந்துருவார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு காரணமற்ற கருணை நரகரி சர்க்கார் தாக்குரர் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் மட்டும்தான் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வந்து அவருடைய கீர்த்தனம் நடந்திருக்கும் போது நரகரி சர்க்கார் தாக்குரர் மட்டுமே வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய அழகு, அவருடைய புகழ், அவருடைய லீலைகள், அவருடைய பரிவாரங்கள், இதெல்லாம் முயற்சி பாடுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அப்படி சைத்தன்ய மகாபுருனால ஒரு சிறப்பான ஒரு கருணை கொடுக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியராக நரவேறு சர்க்கார் தாக்கூரர் சொல்லப்படுறார். சைத்தன்ய மகாபுரு பூரியில நாம சங்கீர்த்தனம் செய்யும்பொழுது அவருடைய கீர்த்தனம் வந்து ஏழு குழுவாக பிரிக்கப்பட்டிருக்கும், ஏழு பார்ட்டியாக இருக்கும். அதில் ஒரு பார்ட்டியில் வந்து ஸ்ரீகாந்தால் உள்ள பக்தர்களாக இருப்பாங்க. அந்த குழுவில் வந்து நரஹரி சர்க்கார் தாக்கரும் ரகுநந்தன் தாக்கரும் நடனமாடுவாங்க. மற்ற பக்தர்கள் கீர்த்தனம் செய்யும்போது நரஹரி சர்க்கார் தாக்கரும் ரகுநந்தன் தாக்கரும் நடனமாடி சைத்தன்ய மகாபுரு சந்தோஷப்படுத்துவாங்க. இப்படி நரஹரி சர்க்கார் தாக்கூர் கீர்த்தனம் செய்வதிலையும் கவிதைகள் இயற்றுறதுலையும் ரொம்ப தேர்ச்சி பெற்றதாக இருந்தார். அவர் சைத்தன்ய மகாபுரு குறித்து சைத்தன்ய மகாபுரின் தேவைப்பொருள் லீலைகள் கொடுத்து நிறைய கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். நிறைய பாடல்கள் எழுதி அவர் சைத்தன்ய மகாபுரியும் நித்யானந்த பிரபுவும் மகிழ்விச்சிருக்கார். நம்ம முன்பே படிச்சிருந்த மாதிரி சைத்தன்ய மகாபுரு தோன்றதுக்கு முன்னாடி ஒரு ராதாகிருஷ்ணர் மேலேயும் நிறைய பிரேமத்தை வெளிப்படுத்தி கீர்த்தனைகள் செய்திருக்கார். ஒரு சமயம் நித்யானந்த பிரபு நவதீபத்திலிருந்து ஸ்ரீகாந்த வரார். ஸ்ரீகாந்தில் வந்து நரஹரி சர்க்கார் தாக்கூரர் பார்த்தோடனே அவர் சொல்கிறார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், எங்கே தேன், எங்கே எனக்கு தேன் குடிக்கணும், உடனே தேன் கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே இவங்க அங்கே ஒரு பக்கத்துலேருந்து ஒரு மண்பானை எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து கங்கை நீரை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இவங்களுடைய ஒரு சித்தினால் இவங்களுடைய ஒரு தூய்மையான அந்த பிரேம பக்தினால் அந்த கங்கை நீரானது உடனடியாக ஒரு மதுரமான தேனாக மாறிடுது. உடனே நித்யானந்த பிரபு தன்னுடைய சகாக்களும் அந்த தேனை பகிர்ந்து ரொம்ப உற்சாகமடைஞ்சு ஆனந்தம் அடைகிறாங்க. அந்த தேன் பருக அவங்க ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சு அங்கே கீர்த்தனம் செய்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி நித்யானந்த பிரபு தன்னுடைய சகாக்களும் அன்னைக்கு சர்க்கரை தாக்கூரர் கொடுத்த அந்த தேனை பருந்தி ஆனந்தம் அடைஞ்சாங்க. அதுலேருந்து அவர் மறைமுகமாக உணர்த்துறார், மதுமதிங்கிற அந்த சக்தி வந்து எப்பவுமே ராதாகிருஷ்ணருக்கு தேன் இனிமையான தேனை கொடுத்து அவங்க சேவை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதும் நித்யானந்த பிரபு அங்கே வெளிக்காமிச்சார். எப்படி நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபுரும் அந்த லீலை புரிஞ்சாங்க நரஹரி சர்க்கார் தாக்கூரர் கூட. இவருடைய புஸ்தகங்கள் பாதகல்பத்தருன்னு ஒரு சாஸ்திரம் அவர் கொடுத்துருக்கார். பாதகல்பத்தரு கிருஷ்ண பஜனாமிர்தா அப்படிங்கிற ஒரு புத்தகம் கொடுத்துருக்கார். இந்த கிருஷ்ண பஜனாமிர்தா புஸ்தகத்தில் எப்படி பகவான் கிருஷ்ணரை வழிபடுறது, மகாபிரபு எப்படி வழிபடுறது, சைத்தன்ய மகாபுரு எப்படி வழிபடுறதுங்கிறதும் சொல்லியிருக்கார். அப்புறம் நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபுரு லீலைகளை குறித்து எண்ணற்ற பாடல்கள் பாடியிருக்கார். அப்புறம் பக்தி சந்திரிக்க அமிர்தாங்கிற சாஸ்திரம் கொடுத்துருக்கார். அப்புறம் மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சகசரநாம ஸ்தோத்திரங்கிற புக்கு சாஸ்திரம் கொடுத்துருக்கார். ஸ்ரீ சச்சி சுத்த அஷ்டகம் அப்படின்னு சைத்தன்ய மகாபுரு குறித்து எட்டு விதமான அஷ்டகம் பாட்டு பாடியிருக்கார். ஸ்ரீ ராதா அஷ்டகம் சொல்லி எட்டு பாடல் பாடியிருக்கார். ஸோ இதெல்லாம் இவருடைய படைப்புகளில் ரொம்ப விசேஷமானது. ஸோ பக்தர்கள் அடிக்கடி இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கௌடி வைஷ்ணவர்கள் தெரிஞ்சிருந்த வேண்டிய ஒரு புஸ்தகம். சச்சிசுதாஷ்டகம், ராதாஷ்டகம், மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், பக்தி சந்திரிக்க அமிர்தா, இந்த புஸ்தகம்லாம் இவருடைய படைப்புகளில் ரொம்ப விசேஷமானது. இப்படி நரஹரி சர்க்கார் தாக்கூரர் இந்த உலகத்தில் தோன்றி ரொம்ப எளிமையாக பணிவாக பக்தி தொண்டு பண்ணி சைத்தன்ய மகாபிரபுடைய ஸ்மரணத்திலையும் கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலையும் ஒரு பக்தன் எப்படி வாழணுங்கிறத முன்னோதாரமாக வாழ்ந்து காமிச்சிருக்கார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்களை வந்து எப்படி இந்த உலகத்தில் பக்தி செய்யணும், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எப்படி பொறுமையாக பணிவாக பக்தி செய்கிறதுங்கிறத வந்து இந்த ஆச்சாரிய மூலமாக நான் காமிச்சிருக்கார். இப்படி ஸ்ரீகாந்தால் நரஹரி சர்க்கார் தாக்கூரர் வாழ்ந்துட்டிருந்தார். சைத்தன்ய மகாபுரு பூரியில் போய் சன்னியாசம் எடுத்திருந்ததுக்கப்புறம் அடிக்கடி வருஷ வருஷம் நடக்கக்கூடிய ரதோத்சவத்துக்கு ஸ்ரீகாந்தலேருந்து எல்லா பக்தர்களும் ஸ்ரீகாந்தால் குறிப்பாக முகுந்தா ரகுநந்தன் தாக்கூர், சிரஞ்சீவ தாக்கூர், சுலோச்சனா இவங்க கூடலாம் சேர்ந்து இவர் வருஷ வருஷம் இந்த ரதோத்சவத்தில் வந்து சைத்தன்யோட சேவையில் ஈடுபடுவார். இவருடைய இறுதி காலத்தில் இவர் இந்த உலகத்தை விட்டு லீலை முடிச்சு போகும்போது ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் அவர் தான் இவருடைய இறுதி சடங்குகளை செய்கிறார். ஏன்னா ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் ஒரு விதத்தில் இவர் ஒரு சிக்ஷா குருவாக இருந்தார். அது நம்ம வந்து தாமோதர மாத லீலையில் ஸ்ரீனிவாச ஆச்சாரியருடைய மகிமையை பற்றி படிச்சுட்டு அந்த சரித்திரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். நரஹரி சர்க்கார் தாக்கூர் வந்து ஸ்ரீனிவாச ஆச்சாரியருடைய சிக்ஷா குரு, அவர் வழிநடத்தக்கூடிய ஒரு குருவாக இருந்திருக்கார். அப்போ இவருடைய அந்த இறுதி நாட்களில் இவர் இந்த தன்னுடைய லீலையை முடித்து திரும்பவும் கோலாவும் செல்லும்போது ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் தான் என்னுடைய இறுதி சடங்கெல்லாம் செய்தார். அப்போது நித்யானந்த பிரபுடைய புதல்வரும் ரொம்ப விசேஷமான ஒரு மகாபாகவதருமான வீர்சந்திர பிரபுவும் அந்த லீலையில் பங்கெடுத்துட்டுருக்கார் ஸ்ரீகாந்த லீலையில். இதெல்லாம் நரஹரி சர்க்கார் தாக்கூருடைய லீலைகளில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி அவருடைய மறைவு தினம். சைத்தன்ய மகாபிரு சகாக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நமக்கு கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான பிரேமம் கிடைக்கும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. நம்ம எப்பவும் சொல்கிறோம் வைஷ்ணவ பிரணாமத்தில் வாஞ்சா கல்பத்தரோ விஷ கிருபா சிந்து பேவச்ச கிருபா சிந்து கருணை கடல், பதிதானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நம்பணும். இந்த வைஷ்ணவ ஆச்சாரியெல்லாம் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. அவங்களுடைய காரணமற்ற கருணினால இந்த உலகத்தில் அவங்க தோன்றி எப்படி நம்ம பகவானை சரணடையணும், எப்படி அவருடைய நாமங்களை உச்சரிக்கணும், எப்படி அவருக்கு பக்தி தொட்டு செய்யணும், எப்படி கிருஷ்ண உணர்வை வெளிப்படுத்தணும், எப்படி கிருஷ்ண உணர்வில் மாறாமல் இருக்கணுங்கிறத அவங்க நடைமுறையில் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இப்போ நரகரி சர்க்கரத்தாருடைய கருணைக்காக நம்ம பிரார்த்திப்போம். அவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கும் சைத்தமாக பூமே நித்தியாவது பூமியில் தூய்மையான பிரேமம் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம எல்லாருமே அவருடைய கருணைக்காக பிரார்த்திப்போம். ஜாய் ஸ்ரீ நரகரி சர்க்கார் தாக்கூர் கி, ஜாய் ஸ்ரீ நரகரி சர்க்கார் தாக்கூர் திருபா மகோத்சவ கி, ஜாய் ஸ்ரீ ஆச்சாரிய தாக்கூர் நரகரி சர்க்கார் கி, ஜாய் ஸ்ரீ பிரபுபாத் கி, ஜாய் தாக்கூர் பிரேமானந்தே ஹரி ஹரி போ. நரகரி சர்க்கார் தாக்கூரர் தன்னுடைய ஒரு பாடல்ல சைத்தன்ய மகாப்பிரபுடைய மகிமையில குறித்து பாடியிருக்கார். அந்த பாடல்ல என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, சைத்தன்ய மகாப்பிரபு நதியால தோன்றியிருக்கார். என்னுடைய மனது எப்பவுமே அவரே சுற்றி இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்குது. நான் அவர் நதியால் தோன்றி இருக்கிறதுனால என்னால் எப்பவுமே அவர் பார்க்க முடியுது. அவர் எல்லா ஆனந்தங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கார். அவர் வந்து நாம சங்கீர்த்தன லீலையை துவங்கிறதுக்காகவே இந்த உலகத்தில் தோன்றியிருக்கான்னு சொல்கிறார். ஹரி ஹரி, எப்போ நான் வந்து அந்த சந்திர முகம், அதாவது மாயாப்பூர் சந்திரா, அதாவது நதியா சந்திரா அவருடைய அந்த முகத்தை எப்போ நான் காண போகிறேன் அப்படின்னு ஏங்குறார் அவர். என்னைக்கு அந்த நாள் வரும், நான் வந்து அந்த சைத்தன்மாவுடைய, இப்ப நான் எப்படி இருக்கேன்னா, சைத்தன்மாவுடைய பிரிவுங்கிற கடல்ல தவிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய இருதுமே உடஞ்சு செதறின் இருக்கு. என்னைக்கு நான் வந்து அவர் அந்த மாயாப்பூர் சந்திரா அவருடைய முகத்தை நான் இன்னைக்கு பார்க்க போறேன் அப்படின்னு ஏங்குறார். அப்புறம் இன்னொரு வரியில சொல்றார், என்னைக்கு அந்த பொன்னிற அவதாரமான மகாபிரபு நான் சந்திக்க போறேன். அவர் வந்து இந்த கலியுகத்துல வந்து நாம சங்கீர்த்தத்தை சங்கீர்த்தன இயக்கத்தை செய்யறதுக்காகவே தோன்றியிருக்கார். அதனால என் ரெண்டு கையை உயர்த்தி நான் சொல்றேன், ஹரி 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 ஹரி, எல்லா பக்தர்களும் உற்சாகமா நடந்த மாதிரி மகாபிரபுடைய புகழ் பாடுங்க அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசி வரியில சைத்தன்மாவுடைய சகாக்களும் எப்பவுமே அவர் மேல உள்ள அன்புனால அவங்க கண்கள்ல வந்து நீர் மல்க, பிரேமங்கிற நீர் மல்க சைத்தன்மாவுடைய மேல அன்பு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த இது வரமாட்டேங்குது, இந்த அந்த சுவை வரமாட்டேங்குது. எப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு சுவை வரும், அந்த இளமையான கௌரசுந்தரருடைய அந்த முகத்தை பார்த்துட்டு அந்த பிரேமங்கிற அந்த அவர் மேலே எப்போ எனக்கு தூய்மையான பிரேமம் வரும் சொல்லி அந்த பாடலில் ரொம்ப பணிவாக நரகரி சர்க்கார் தாக்கூர் பாடுற அந்த பாட்டும் மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கு. ஹரிகிருஷ்ணா, நரகரி சர்க்கார் தாக்கூர் அவர் எப்பவுமே கதாரதாஸ் பண்டிதருடைய தொடர்பில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அவர் இந்த ஸ்ரீகாந்தா சைத்தன்ய மகாப்பிரபு காலத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான இடமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா.